ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
மார்க் எழுதிய தூயனச் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சியுமக்கே.
மார்க் எழுதியன செய்தி பிரிவு 7 இறை வார்த்தைகள் 14-23 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவை அவர்களை தீட்டுப்படுத்தும். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று கூறினார். அவர் மக்கள் கூட்டத்தை விட்டு வீட்டிற்குள் வந்தபோது அவருடைய சீடர் அவரிடம், இந்த உவமையை பற்றி கேட்க அவர் அவர்களிடம், நீங்களுமா இந்த அளவுக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றீர்கள்? வெளியே இருந்து மனிதருக்குள்ளே செல்லும் எதுவும் அவர்களை தீட்டுப்படுத்த முடியாது என உங்களுக்கு தெரியாதா? ஏனென்றால் அது அவர்களுடைய உள்ளத்தில் நுழையாமல் வயிற்றுக்குள் சென்று கழிப்பிடத்திற்கு போய்விடுகிறது என்றார். இவ்வாறு அவர் எல்லா உணவுப் பொருட்களும் தூயது என்று குறிப்பிட்டார். மேலும் மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதை அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயவனாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றது என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. தீய எண்ணங்களை எப்படி தூய உள்ளமாக மாற்ற முடியும்? இறை இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, 2014 அக்டோபர் மாதம் 2 அண்ணல் காந்தியடிகள் அவர்களுடைய நினைவு நாள். அன்று நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் காந்தி தங்கியிருந்த வீட்டிற்கு முன்பாக இருக்கின்ற சாலையை சுத்தம் செய்து தூய்மை இந்தியா என்ற ஒரு திட்டத்தை அவர் அமல்படுத்தினார். எதற்காக இந்த திட்டம் என்று பார்க்கும் பொழுது, 2019 அண்ணல் காந்தியடிகள் அவர்களுடைய 150 பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக 2014 தூய்மை இந்தியா என்ற ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி இந்தியா முழுவதும் கழிப்பிடம் இல்லாத வீடுகளை இருக்கக்கூடாது, அனைத்து வீடுகளுக்கும் கழிப்பிடம் இருக்க வேண்டும் என்று அந்த திட்டத்தின் நோக்கமாக இதை ஏற்படுத்தி கொண்டு அந்த திட்டத்தை மோடி அவர்கள் ஆரம்பித்தார்கள். அதற்காக கிட்டத்தட்ட 12 மில்லியன் கழிப்பறைகளை கட்ட வேண்டும் என்று அதற்கான திட்டத்தை தீட்டினார்கள். அதற்கான நிதியாக 1,96,000 கோடி ரூபாயை இதற்காக செலவு செய்தார்கள். இந்த பணத்தை வைத்துக்கொண்டு இந்தியா முழுவதும் அனைத்து மக்களும் வெளியே மலம் கழிக்காமல் தங்களுக்கென்று கட்டப்பட்ட இந்த கழிவறைக்குள்ளாக அவர்கள் மலத்தை கழிக்க வேண்டும். இதன் மூலமாக இந்தியாவானது ஒரு தூய்மையான இந்தியாவாக உருவாக்க வேண்டும் என்று அவர் முன்னுணைப்போடு இந்த திட்டத்தை ஆரம்பித்தார்கள். கடந்த 2020 மற்றும் 21 ஆண்டு மத்திய அரசு கொண்டு வந்த அந்த பட்ஜெட்டிலே தூய்மையான காற்றுக்காக 4,150 கோடியை உலக மக்கள், இந்திய மக்கள் ஒரு தூய்மையான காற்றை சுவாசிக்க வேண்டும், மாசற்ற காற்றை நீக்கி அந்த காற்றை தூய்மையான காற்றாக கொடுக்க வேண்டும் என்ற முனைப்போடு இவ்வளவு பணத்தை தூய்மையான காற்றுக்காக அவர்கள் ஒதுக்கி வைத்திருக்கின்றார்கள். இதுதான் முதல் முறையாக ஒரு தூய்மையான காற்றுக்காக ஒரு நிதியானது ஒதுக்கப்பட்டது, இதுதான் முதல் முறையாக இருக்கிறது என்று பல அரசியல் விமர்சகர்கள் அதை கருத்தாக கூறினார்கள். நாம் ஒவ்வொரு ஆண்டும் கவனித்து கொண்டு தான் இருக்கின்றோம். நம்முடைய தலைநகராம் இருக்கின்ற டெல்லியில் காற்றானது மாசுபட்டு கொண்டிருக்கிறது. மக்கள் அனைவரும் சுவாசிக்க ஏற்ற வகையான காற்று அவை இல்லை. அதனால் மக்கள் வெளியே வருவதற்கு மிகவும் துன்பப்படுகின்றார்கள், மிகவும் அச்சப்படுகின்றார்கள். எனவே இப்படியாக காற்றானது மாசடைந்து கொண்டிருக்கிறது. ஒரு தூய்மையான காற்றுக்காக காற்றை காசு கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் என்பது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். அன்பா, அந்த விலை நமது அரசாங்கமாக இருந்தாலும் சரி, நம்முடைய வீடாக இருந்தாலும் சரி, நம்முடைய வீடும் நம்முடைய வீட்டிற்கு சுற்றில் இருக்கின்ற அனைத்து பகுதிகளும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம். அது உண்மைதான், அது வரவேற்கத்தக்கதுதான். எப்பொழுது வெளிப்புற தூய்மை இருக்கின்றதோ அப்பொழுதுதான் அகப்புறை தூய்மையானது. எப்பொழுது வெளிப்புறை தூய்மை இருக்கின்றதோ அப்பொழுதுதான் நம்முடைய அகத்திலும் தூய்மை அடைய முடியும் என்பது ஒரு வழியாக இருக்கிறது. அதை தான் நம்முடைய திருவள்ளுவர், புறத்தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்று தன்னுடைய 298 குறளில் நமக்கு அழகாக எடுத்து காட்டுகின்றார். எனவே வெளிப்புறத்தை நாம் தூய்மையாக்க நீர் என்பது அவசியப்படுகிறது. அது நம்முடைய வீடாக இருந்தாலும் சரி, நாம் வாழ்கின்ற இந்த சமூகமாக இருந்தாலும் சரி, நாம் பயன்படுத்துகின்ற பொதுவான கழிப்பிடமாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் தூய்மையாக்குவதற்கு நீர் அவசியமாக இருப்பது போல நம்முடைய அகத்தூய்மை அடைய வாய்மை என்பது மிக முக்கியம் என்பதை நம்முடைய திருவள்ளுவர் அவர்கள் அழகாக தன்னுடைய குரலில் எடுத்து காட்டுகின்றார்கள். அதைதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்நாளில் பல முறை அதை எடுத்து காட்டியிருக்கின்றார். எனவே புற தூய்மைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கின்ற நாம் அகத்தூய்மைக்கு நாம் அதிகம் முக்கியத்தரம் தரப்படவில்லையே என்று பல நேரங்களில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் அவர் சுட்டிக்காட்டி சாடியிருக்கின்றார். குறிப்பாக நீங்களெல்லாம் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாக இருக்கிறீர்கள் என்று அவர்களுக்கு சாடுகின்றார். எனவே கல்லறை என்பது தூரத்தில் பார்க்கும் பொழுது அது வெள்ளையடிக்கப்பட்டு வெண்மையாக இருப்பது போல தோன்றும். ஆனால் அந்த கல்லறைக்கு அருகில் செல்ல செல்ல அதிலிருந்து துர்நாற்றமானது வீசிக்கொண்டே இருக்கும். எனவே வெளிப்புறத்தில் நீங்கள் அழகாக இருக்கின்றீர்கள், உங்களுடைய வீடு அழகாக இருக்கிறது, ஆனால் வீட்டிற்குள்ளாக மகிழ்ச்சி இருக்கின்றதா, வீட்டிற்குள்ளாக அன்பு இருக்கிறதா, அல்லது அங்கு துர்நாற்றம் வீசுகிறதா என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்நாளில் பலமுறை அவரை எடுத்து காட்டியிருக்கின்றார். மேலுமாக பரிசேயர்களும் சதுசேயர்களையும் நீங்கள் பந்தியில் முதலிடத்தில் போய் அமைகின்றீர்கள், வெளிவேடக்காரரை போல நீங்கள் செயலாற்றி கொண்டிருக்கின்றீர்கள். எனவே நோன்பு இருக்கும் பொழுது பிறருக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக நீங்கள் வெளிப்படையாக இருக்கின்றீர்கள். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது வெளிப்படைத்தன்மையோடு ஜெபிக்கின்றீர்கள். மக்கள் அனைவரும் பார்க்க வேண்டும், மக்கள் அனைவரும் என்னை உற்று நோக்க வேண்டும் என்று உங்கள் ஆடைகளை நீங்கள் ஒரு விளம்பரத்தை போல நீங்கள் வெளிக்காட்டிக் கொள்கின்றீர்கள் என்று அந்த பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் தலைமை குருக்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல முறை சாடியிருக்கின்றார். காரணம், அவர்கள் புறத்தில் தங்களை நேர்மையாளர்களாக காட்டிக் கொள்கின்றார்கள், ஆனால் உட்புறத்திலோ அவர்களிடத்தில் மிகப்பெரிய நெறிகட்ட செயல்களெல்லாம் இருக்கிறது என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சுட்டிக்காட்டி அவர்களை சாடியிருக்கின்றார். மேலுமாக நாம் ஒரு கேள்வியை கேட்கலாம், ஏன் நாம் தூய்மையுள்ளத்தோடு இருக்க வேண்டும்? எதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளமானது தூய்மையாக இருக்க வேண்டும்? எனவே வெளியே இருந்து நம் மனதிற்கு உள்ளே செல்கின்ற எந்த ஒரு உணவுப் பொருளும் அது தீட்டுப்படுவதில்லை. அதை நாம் உண்கின்றோம். அது விஷமாக இருந்தாலும் சரி, அது கொடிய நஞ்சாக இருந்தாலும் சரி, அதை நாம் உட்கொள்ளும் பொழுது உடலுக்கு பலவீனம் ஏற்படுகிறது. ஆனால் அதற்கு நாம் தகுந்த மருந்தை கொடுக்கும் பொழுது அந்த விஷத்திலிருந்தும் அந்த நஞ்சிலிருந்தும் நாம் பாதுகாக்கப்படுகின்றோம். அதை நாம் ஒருபோதும் நம்முடைய உடலை எப்பொழுதும் அது தாக்குவதில்லை, தகுந்த மருந்து இருக்கும் பொழுது. ஆனால் மனிதரிடையே உள்ளிலிருந்து வெளியே வருகின்ற அது வார்த்தையாக இருந்தாலும் சரி, செயலாக இருந்தாலும் சரி, எண்ணங்களாக இருந்தாலும் சரி, அது பல வேளைகளில் மனிதர்களை பாதிக்கின்றது. ஒரு நபரை பார்த்து போடா நாயே என்று நாம் சொல்லும் பொழுது அது விளையாட்டாக நாம் சொல்லியிருக்கலாம், அல்லது கோபத்தோடு நாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தையானது அவருடைய உள்ளத்திற்குள்ளாக அவர்கள் தாங்கி கொண்டு ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையை நினைத்து நினைத்து அவர்கள் கஷ்டப்படுகின்றார்கள். அந்த வார்த்தையினால் அவர்கள் மன அழுத்தம் அடைகின்றார்கள். இளைஞர்களும் இளம்பெண்களும் கல்லூரிக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள், பள்ளிக்கூடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்கு இயல்பாக ஒருவர் மற்றவரை பார்த்து பட்ட பெயரை கொண்டு நாம் அழைக்கின்றோம். சில நேரங்களில் அதை நாம் கேட்டு சிரித்துவிட்டு நாம் சென்று விடுகின்றோம். ஆனால் பல வேளைகளில் தனியாக அவர்கள் இருக்கும் பொழுது இதோ என்னை தாழ்வாக கருதுகின்றார்களே, என்னுடைய பெயரை அவர்கள் வீணாக சொல்லி என்னுடைய பெயரை கெடுத்து கொண்டிருக்கிறார்களே, என்னை ஒரு கேலி சித்திரமாக பயன்படுத்துகிறார்களே, என்னை நகைச்சுவைக்காக மட்டுமே அவர்கள் பயன்படுத்துகிறார்களே என்று அவர்கள் உள்ளறைக்குள் சென்று மன குமுறல் அடைந்து மன அழுத்தத்தோடு அவர்கள் கண்ணீர் விட்டு வேதனை அடைகின்றார்கள். சில வேளைகளில் அவர்கள் கோபத்தின் வழியாக அதை வெளிக்காட்டுகின்றார்கள். ஆனால் பல வேளைகளில் அவர்கள் தங்களையே தாழ்த்தி கொண்டு நான் கோபப்பட்டால் அதை கூட அவர்கள் நகைச்சுவையாக மாற்றுவார்களோ என்று தாழ்ந்த உள்ளத்தோடு அவர்கள் கூனி குறுகி தங்களுடைய பொது இடத்தில் தங்களுடைய சொந்த கருத்துக்களை வைப்பதற்கு கூட அவர்கள் மிகவும் கடினப்பட்டு இருக்கின்றார்கள். காரணம், நம்முடைய வாயிலிருந்து வருகின்ற சொல்லானது ஒரு தூய சொல்லாக, பிறருக்கு வாழ்வு கொடுக்கின்ற ஒரு சொல்லாக அமையவில்லை என்பதுதான் ஒரு யதார்த்தான உண்மையாக இருக்கின்றது. எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் எதற்கு தூய உள்ளத்தோடு இருக்க வேண்டும் என்பதை விவிலியமானது நமக்கு அழகாக சுட்டி காட்டுகின்றது. குறிப்பாக பேதுரு எழுதிய முதல் கடிதம் பிரிவு 1 இறைவார்த்தை 15 நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம். உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தை எல்லாம் தூய்மை உள்ளவர்களாக இருங்கள் என்று கடவுள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். எனவே பேதுரு தன்னுடைய மக்களுக்கு கடிதத்தை எழுதும் பொழுது ஆண்டவர் தூய்மையாக இருக்கின்றார், ஆண்டவரிடத்தில் எந்த ஒரு மாசு மருவும் அற்ற ஒரு நபராக இருக்கின்றார், ஆண்டவரிடத்தில் எந்த ஒரு பாவ எண்ணமும் இல்லை, பாவ இச்சையும் எதுவும் இல்லை, அவர் தூய்மையான தூயகத்தின் தூய இருப்பிடமாக ஆண்டவர் இருக்கின்றார். அந்த ஆண்டவரை நம்பிதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த ஆண்டவர் தான் நம்மை படைத்தார், அந்த ஆண்டவர் தான் நம்மை பாதுகாக்கின்றார், அந்த தூய்மையான ஆண்டவர் தான் நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கின்ற கடவுளாக, ஒரு ஆயனாக வழிகாட்டுகின்ற நல்லதொரு தலைவனாக இருக்கிறார். எனவே நம்முடைய உண்மையான நோக்கம் என்பது கடவுளை போல நாம் இருக்க வேண்டும். கடவுள் கொடுத்த அந்த குணத்தை நாம் தூய உள்ளமாக நாம் ஆற்ற வேண்டும். நம்முடைய சொல்லாக இருந்தாலும் சரி, நம்முடைய செயலாக இருந்தாலும் சரி, அது கடவுளை போல நிறைவுள்ளதாக இருக்க வேண்டும். எப்படி நான் நிறைவுளாக இருக்கின்றனோ அதே போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாக இருங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். எனவே ஆண்டவர் இயேசு தூய்மையாக இருக்கின்றார், ஒரு தூய பலிபொருளாக இருக்கின்றார், ஒரு தூய செம்மறி ஆடாக அவர் இருக்கின்றார். எனவே அவரை போல மாறுவதுதான் நம்முடைய உண்மையான நோக்கமாக இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்வினுடைய லட்சியமாக இருக்க வேண்டும். எனவே அந்த லட்சியத்தை அடைய ஆண்டவரை போல நமக்கு தூய உள்ளம் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அதற்காக நாம் முயற்சி செய்வோம். மேலுமாக எதற்கு நமக்கு தூய உள்ளம் தேவை என்று பார்க்கும் பொழுது பேதுரு எழுதிய அதே முதல் கடிதம் பிரிவு 1 இறைவார்த்தை 22 நாம் வாசிக்கின்றோம். தூய உள்ளத்தோடு ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கட்டளை கொடுத்திருக்கின்றார், கடவுளை அன்பு செய்வது போல, உங்களை ஒருவர் அன்பு செய்வது போல, பிறரையும் அன்பு செய்யுங்கள் என்று நமக்கு ஒரு மிகப்பெரிய கட்டளையை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். எனவே அந்த கட்டளையை நாம் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்றால் கண்டிப்பாக நாம் பிறரிடத்தில் அன்பு காட்ட வேண்டும். அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்க வேண்டும்? தூய அன்பாக இருக்க வேண்டும், ஒரு நம்பிக்கையின் அன்பாக இருக்க வேண்டும், ஆசீர்வாதத்தின் அன்பாக இருக்க வேண்டும், இரக்கத்தினுடைய வெளிப்பாடான அன்பாக அது இருக்க வேண்டும். ஆனால் பல வேளைகளில் நாம் தூய உள்ளத்தோடு இருக்கின்றோம், நான் பிறரை அன்பு செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நாம் போலியான அன்பு தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய அன்பில் எப்பொழுதும் உண்மை என்பதே இல்லை, வாய்மை என்பது எப்போதும் இல்லை, நாம் ஒரு போலியாக பழகி கொண்டிருக்கின்றோம். என்னுடைய தேவைக்காக நான் பழகி கொண்டிருக்கின்றேன், அவரிடத்தில் பணம் இருக்கிறது, அவரிடத்தில் அதிகாரம் இருக்கிறது, அவரிடத்தில் நிறைய சொத்துக்கள் இருக்கின்றன, எனவே நான் அவரோடு பேசும் பொழுது, அவரோடு பழகும் பொழுது எனக்கு இதையெல்லாம் கிடைக்கும் என்று லாப கணக்கு போட்டுதான் நாம் பேசி கொண்டிருக்கின்றோமே ஒழிய தூய உள்ளத்தோடு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத அன்போடு நாம் பழகுவது மிக மிக சொற்பமான நபர்கள் மட்டும்தான் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே கடவுள் எப்பொழுதும் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை, அவருடைய அன்பானது ஒரு பரந்துபட்ட அன்பாக, எல்லையற்ற அன்பாக ஆண்டவருடைய அன்பு இருக்கிறது. எனவே ஆண்டவரை போல நாம் அன்பு செலுத்த வேண்டும் என்றால் நம்முடைய அன்பானது தூய அன்பாக இருக்க வேண்டும், தூய உள்ளத்தாரை போல நாம் பிறரை அன்பு செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட உள்ளத்தை பெறுவதற்காக தான் நாம் தூய்மையாக இருக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக தூய உள்ளம் எதற்கு தேவை என்று பார்க்கும் பொழுது புனித பவுல் திமோத்தியருக்கு எழுதிய முதல் கடிதம் பிரிவு 2 இறைவார்த்தை 8 நாம் வாசிக்கின்றோம். தூய உள்ளத்தோடு கைகளை உயர்த்தி இறைவேண்டு செய்யுமாறு விரும்புகிறேன் என்று பவுல் அடியார் விரும்புகின்றார். எனவே நீங்கள் ஜெபம் செய்யும் பொழுது உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமென்றால், நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் ஆண்டவரோடு பேச வேண்டும் என்றால், நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பிறருடைய தேவைக்காக முன்னிறுத்தி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் ஜெபங்கள் பூர்த்தி அடைய வேண்டும் என்றால், நிறைவு பெற வேண்டும் என்றால், கண்டிப்பாக உங்களுடைய உள்ளமானது தூய உள்ளத்தோடு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். எப்பொழுது நீங்கள் தூய உள்ளத்தோடு ஜெபிக்கின்றீர்களோ, தூய்மையான மனதோடு ஜெபிக்கின்றீர்களோ, உங்களுடைய ஜெபத்தில் எப்பொழுது தூய்மையான உண்மையுள்ள ஜெபம் இருக்கிறதோ அப்பொழுதுதான் அந்த ஜெபமானது கேட்கப்படுகின்றது. எனவே கைகளை விரித்து நீங்கள் இறைவேண்டுதல் செய்யும் பொழுது அது உங்களுக்கு தூய உள்ளத்தோடு நீங்கள் ஜெபித்தால் மட்டும்தான் கண்டிப்பாக அது நிறைவேறும் என்று புனித பவுலடியார் நமக்கு அழகாக எடுத்து காட்டுகின்றார். எனவே தூய உள்ளம் நமக்கு வேண்டுமென்றால் கண்டிப்பாக நாம் கடவுளை போல, கடவுளுடைய உள்ளத்தை போல நம்முடைய உள்ளமும் மாற்றம் அடையும். மேலுமாக நாம் இறைவேண்டுதல் செய்யும் பொழுது கண்டிப்பாக நாம் இறைவேண்டுதல் கேட்க வேண்டுமென்றால் நம்முடைய உள்ளம் தூய உள்ளமாக இருக்க வேண்டும். பிறரை நாம் அன்பு செய்ய வேண்டுமென்றால் கண்டிப்பாக தூய உள்ளம் வேண்டும். இதைதான் மத்தேயு நற்செய்தி பிரிவு 5 நாம் தொடர்ந்து வாசிக்கின்றோம். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். எனவே கடவுளை போல நாம் இருக்கின்றோம், கடவுளுடைய படைப்பை அன்பு செய்கின்றோம், கடவுளை நோக்கி நாம் இறைவேண்டுதல் செய்யும் பொழுது, தூய உள்ளம் இருக்கும் பொழுது நாம் கடவுளை நேரடியாக முகமுகமாக தரிசிக்கின்ற அந்த பேரின்ப வாய்ப்பை நாம் பெறுகின்றோம். இன்று நாம் விழா நினைவு கொண்டாடுகின்ற புனித கொலாஸ்டிகாவுடைய வாழ்க்கையிலும் பார்க்கலாம். அவருடைய முழுமையான வாழ்க்கையும் தன்னுடைய கண்ணிமையும் தூய்மையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார். அவர் இறக்கும் பொழுது தூய்மையின் அடையாளமாக இருக்கின்ற வெண்புறாவை போல அவர் மாறி இறந்தார் என்பதை நாம் வரலாற்று புத்தகத்தில் நாம் வாசிக்கின்றோம். எனவே இந்த தூய்மைதான் கடவுளை காண்பதற்கு வழியாக இருக்கிறது. எனவே கடவுளை காண்பதற்கு நமக்கு தூய உள்ளம் வேண்டும். மேலுமாக அந்த உள்ளத்திலிருந்து வெளியே வருகின்ற சிந்தனையானாலும் சரி, எண்ணங்கள் ஆனாலும் சரி, அந்த எண்ணமானது தூய்மையாக இருக்க வேண்டும். நாம் ஜெபிக்கும் பொழுது, இறைவனிடத்தில் கேட்கும் பொழுது அடுத்தவருடைய அழிவுக்காக நாம் வேண்டக்கூடாது, அடுத்தவர்களுடைய வாழ்வு கெடுப்பதற்காக நாம் ஜெபிக்கக்கூடாது. மாறாக நம்முடைய எண்ணம் தூய்மையாக இருக்கும் பொழுது அது நாம் எதிரியாக இருந்தாலும் சரி, நம்மை துன்புறுத்தியவர் ஆனாலும் சரி, அவர்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு வாழ்வு கிடைக்க வேண்டும் என்ற அந்த தூய எண்ணமானது நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இந்த தூய எண்ணம் மட்டும் போதாது, மாறாக நாம் செயல்படுகின்ற செயல்பாடும் தூய்மை உள்ளதாக இருக்க வேண்டும். எண்ணங்கள் சரியாக இருக்கிறது. நான் மாணவ மாணவியர்களுக்கு படிப்பை சொல்லித்தர வேண்டும், அவர்களுக்கு தேவையான பாடப்புத்தகங்களை நான் வாங்கித்தர வேண்டும் என்ற எண்ணம் சிறந்ததுதான். ஆனால் அந்த பணத்தை நாம் எவ்வாறாக சம்பாதிக்கின்றோம்? பிறரை ஏமாற்றி நாம் சுரண்டி சம்பாதிக்கின்றோமா, அல்லது நம்முடைய உழைப்பில் உழைத்த அந்த பணத்தை கொடுத்து பிறருக்கு நாம் உதவி செய்கின்றோமா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அப்போது நாம் என்ன மட்டும் உயர்வாக இருக்கக்கூடாது, மாறாக நாம் செயல்கின்ற இந்த சின்ன சின்ன செயல்பாடுகள் கூட தூய்மையானதாக, நேர்மையானதாக, ஆண்டவருக்கு உகந்த உண்மையானதாக இருக்க வேண்டும். எனவே எண்ணமும் செயலும் தூய்மையாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக நாம் கடவுளை காண முடியும். எனவே இப்படிப்பட்ட ஒரு தூய்மையான உள்ளத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தாமே நமக்கு கிருபை புரிய வேண்டும். ஆண்டவர் தாமே தன்னுடைய அருளையும் வல்லமையும் நமக்கு நிறைவாக தர வேண்டும் என்று இந்த திருப்பலியில் நாம் சிறப்பாக மன்றாடுவோம். வாருங்கள்.
En ce moment, chez Bouygues Télécom, la série spéciale Very BNU 200 gigas est à 14,99€ par mois. Oui, 200 gigas à 14,99€ par mois. Rendez-vous vite sur bouyguestelecom.fr. Bouygues Télécom.
அன்பார்ந்தவர்களே, என்னுடைய இதமுகுடமான பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, கன்னியான புனித கொலாஸ்டிகாவில் விளங்கிய உமது வியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்கு உரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் அவருடைய பேரு பயன்கள் உமக்கு உகந்ததாயிருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாய் இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.